தேவனுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி 1 பேதுரு 2:5-12 1 பேதுரு 2:5-12
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே 1 பேதுரு 2 சிந்திக்க துவங்கினோம். அங்கே கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நாம் வளரும்படியாக திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாயிருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். தொடர்ந்து 4 இப்பொழுது பார்ப்போம். வாசிக்கிறேன், 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இங்கே ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று சொல்கிறார். நாம் பெத்லேமிலே இருந்த சிறிய குழந்தையினிடத்திலே வரவில்லை, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே வந்திருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள கல் வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். மத்தேயு 16:18 இதை நாம் பார்க்கலாம். இங்கே பேதுரு ஜீவனுள்ள கல் தான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே என்று தெளிவுபட கூறுகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் தன்னை கல் என்று சொல்லுகிறதை மத்தேயு 21:42-44 பார்க்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இந்த வசனம் சங்கீதம் 118 மேற்கோளிட்டு காட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து 44 இயேசு தன்னை குறித்து சொல்கிறதை பாருங்கள். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்கிறார். இயேசு கிறிஸ்து சபைக்கு மூலைக்கல்லாக இன்றும் இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் 1 Cor 3:11 என்ன சொல்லியிருக்கிறார்? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நீங்கள் பாவியாக வந்து அந்த கல்லின் மேல் மோதி நொறுங்கி விடுவீர்கள், மனம் நொறுங்கி போகும். இருந்தபோதிலும் இந்த நொறுங்குதலில் அந்த கல்லாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அஸ்திவாரமாக உங்களுக்கு மாறிவிடுவார். அதுவே உங்களுக்கு ரட்சிப்பு. இருந்த போதிலும் நீங்கள் அந்த கல்லை புறக்கணிக்கும் போது அதுவே உங்களுக்கு நியாயம் தீர்க்கும் கல்லாக மாறிவிடும் என்பதை மறந்து போகக்கூடாது. தானியல் தன்னுடைய தரிசனத்திலே கண்ட காரியம் தானியல் 2:34 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியல் 2:34, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. ஆம், நியாய தீர்ப்பின் கல்லாக இயேசு வந்து பூமியை நொறுக்கி போடுவார் என்று இங்கே தானியல் காண்கிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்கும் கல்லாக வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு அழகான ஓவியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தையும் பேதுரு சொல்கிறார். கவனியங்கள், 1 Pet 2:5, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் எவ்வாறு ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம்? 1:23 பாருங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எண்டெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இவ்வாறு ஜீவனுள்ள கற்களாக மாறுகிறோம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் என்று பேதுரு சொல்கிறார். மத்தேயு 16:16-18 பாருங்கள். 16 பேதுரு இயேசு கிறிஸ்துவை இவ்வாறு அறிக்கையிடுகிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறார். இதனைத் தொடர்ந்து இயேசு அவனை பார்த்து, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். பேதுரு என்ற பெயருக்கு பாறை என்ற அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து கூறுவதின் அர்த்தம், பேதுருவே, நீ ஒரு சிறிய பாறையாக இருக்கப் போகிறாய், அதில் அஸ்திபாரமாயிருக்கின்ற என் மேல் சபையை கட்டப் போகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே அஸ்திபார கல்லாக இருக்கிறார். பேதுரு அவ்வாறே புரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவர் நம்மை பார்த்து, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்கிறார். எவ்வாறு பேதுரு சிறிய கற்களில் ஒருவராக ஆனாரோ, அதை போன்றே நீங்களும் நானும் சிறிய ஜீவ கற்களில் ஒருவராக மாறுகிறோம். இந்த ஆவிக்குரிய மாளிகையிலே நாமும் கட்டப்பட்டு வருகிறோம். நாம் மறுபடியும் பிறந்த பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக ஆன பொழுது, நாம் இந்த ஆவிக்குரிய மாளிகையிலே இணைக்கப்பட்டு கட்டப்படுகிறோம். சரி, நீங்கள் எபேசியர் நிருபத்தை சற்றே திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், அங்கேயும் அப்போஸ்தலனாய பவுல் கட்டிடத்தை குறித்த ஒரு விளக்கத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். எபேசியர் 2:19-22 கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவன் என்று ஜீவனுள்ள ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறார். எவரெல்லாம் தேவனிடத்திலே நம்மை போல பாவிகளாக வருகிறார்களோ, வந்து அவர் மேல் விழுகிறார்களோ, அதாவது அவருடைய இரக்கத்திற்காக அவரை நாடுகிறார்களோ, அவர்கள் ரட்சிப்பை பெறுவார்கள். அவர் நம்மை இந்த ஜீவனுள்ள ஆலயத்திலே ஒரு பங்காக மாற்றிவிட்டார். அவர் கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேலே நம்மை கட்டி வருகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே மற்றொரு ஓவியத்தை பார்க்கிறோம். நாம் பரிசுத்த ஆசாரியத்துவம் உடையவர்கள் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். எல்லா விசுவாசிகளும் ஜீவனுள்ள கற்கள். எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்கள். நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம். பின்பகுதியிலே பேதுரு நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறதையும் இதே அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆசாரியர்களாக நாம் இருக்கிறபடியினால் நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். அது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமானதாயிருக்கிறது. நாம் தேவனை துதிப்பது ஆவிக்குரிய பலியாக இருக்கிறது. மேலும் பணம் பொருள் மூலமாக தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதும் ஆவிக்குரிய பலிதான். ஆனால் பணத்தை ஏன் மக்கள் ஆவிக்குரிய காரியமாக எடுத்துக் கொள்கிறதில்லை என்பதுதான் நமக்கு புரியவில்லை. நாம் எவ்வாறு பணத்தை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அது அமைகிறது. அடுத்ததாக நம்மையே நாம் தேவனுக்கு செலுத்திவிடலாம். இதுவும் ஆவிக்குரிய பலிதான். அருமையானவர்களே, நீங்கள் உங்களை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். எந்த சூழ்நிலையிலேயும் தேவனுடைய சித்தத்தை செய்வேன் என்ற உறுதியே அந்த காணிக்கையாகும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த நீங்கள் எடுக்கும் முடிவே அந்த காணிக்கை. இப்பொழுதே அப்படிப்பட்ட முக்கியமான காணிக்கையை தேவனுக்கு செலுத்த நாம் தீர்மானம் செய்வோமா? அடுத்ததாக 1 பேதுரு 2:6 பாருங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இந்த வசனம் ஏசாயா 28:16 எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த கல் இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துகிறது. நாம் வேதத்திலே இதை குறித்து தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்பொழுது 1 பேதுரு 2:7-8 வருகிறோம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். சீமோன் பேதுரு ஒரு மீன்பிடிக்கும் மனிதர். இவ்வாறு அடிக்கடி விலையேற பெற்றது என்று சொல்வது ஆர்வத்தை தூண்டுகிறதாயிருக்கிறது. பொதுவாக விலையேற பெற்றது என்ற வார்த்தை பெண்களோடு சம்பந்தப்பட்டு பயன்படுத்தப்படும் பொருட்கள் வார்த்தை போன்றவற்றோடு இணைந்து வரும். ஆனால் எப்பொழுதெல்லாம் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, அல்லது அவரை குறித்த ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதும் விலையேற பெற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதலுக்கேதுவான கண்மலையுமாயிற்று. இது வேதத்திலே ஒரு முக்கியமான பகுதியாகும். சங்கீதம் 118:22 சொல்லப்பட்ட காரியம் இங்கே மேற்கோளிட்டு காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு பாரம்பரிய கதை இவ்வாறு சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 6:7 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. இவ்வாறுதான் தேவாலய கட்டுமானம் நடைபெற்றிருக்கிறது. அது முன்பே கல் எடுக்கப்படும் இடத்திலேயே சரியான அளவிலே செதுக்கப்பட்டு சிறப்பாக பணி முடிக்கப்பட்டிருந்தது. அதை அவர்கள் கொண்டு வந்து அப்படியே ஒன்றன்மேல் ஒன்றாக அடுக்கி கட்டி வந்தார்கள். அது எவ்வளவு சரியாக பொருந்தும்படி செதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அங்கே சுத்திகள், வாச்சிகள் சத்தம் கேட்கப்படவில்லை. இந்த ஆலயம் கட்ட துவங்கும் போது ஒரு பெரிய அழகாக செதுக்கப்பட்ட கல் அந்த கற்குவாரியிலிருந்து முதலிலே அனுப்பப்பட்டது. ஆனால் ஆலய கட்டுமான பணியிலே இருந்தவர்கள் அதை பல விதங்களிலே வைத்து பார்த்தார்கள். அது ஓரிடத்திலும் பொருந்தவில்லை. ஆகவே அதை ஒரு ஓரமாக வைத்து விட்டார்கள். பிறகு மற்ற கற்களை இறக்கி வைப்பதற்காக இந்த கல்லை தள்ளிவிட்டு விட்டார்களாம். இப்பொழுது எல்லா கற்களும் சரியான இடத்திலே பொருத்தப்பட்ட பின்னர் மூலைக்கல் வைக்க வேண்டிய இடம் மட்டும் காலியாக இருந்தது. ஆகவே அவர்கள் கல் குவாரிக்கு மூலைக்கல்லை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். உடனே அங்கே உள்ளவர்கள், நாங்கள் மூலைக்கல்லை முதலிலேயே அனுப்பி வைத்துவிட்டோம், அங்கே பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்களாம். ஆகவே அவர்கள் சற்று யோசித்து பார்த்தார்கள். நாம் முதலில் மலையில் நின்று ஓரமாக தள்ளிவிட்டுவிட்ட அந்த கல்லே மூலைக்கல்லாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வெகு முயற்சி செய்து அந்த கல்லை தேடி அடியிலிருந்து எடுத்தார்கள். அதை வைத்து பார்த்தபொழுது அது சரியாக பொருந்தியது. இந்த பாரம்பரியம் சரியாக இருக்கும் என்றால் இது அந்த வசனத்தை அழகாக நமக்கு விளக்குகிறது. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த கல் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அவர் உலகத்திற்கு வந்தபோது அவர் தம்முடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார். யோவான் 1:11 என்ன வாசிக்கிறோம்? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது மட்டுமல்ல, இன்றும் கூட நீங்களும் நானும் இயேசுவை புறக்கணித்துவிட்ட உலகத்திலே வாழ்கிறோம். அநேகர் கிறிஸ்துமஸ் பண்டிகையையும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையையும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதில் அதிகமான பேர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை தங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அதாவது யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர் அங்கே இல்லை, அவர்களால் வெளியே தள்ளப்பட்டுள்ளார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு ஏறும்படி கல்லாக இருக்கிறாரா, அல்லது இடறதற்கேதுவான தடுக்கல் கல்லாய் இருக்கிறாரா? இந்த இரண்டிலே ஒன்றாகத்தான் அவர் உங்களுக்கு இருக்க முடியும். இது நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவனாக அவருக்கேற்ற வாழ்க்கை நடத்த வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்க்கையை நடத்தவில்லை என்றால் நாம் உண்மையில் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவத்திற்கு கொண்டு வரவில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? இயேசுவை புறக்கணித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு இன்று எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அவர் என் நேசர் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் சொல்ல முடியுமா? அவர் என்னுடைய இரட்சகர் என்று மகிழ்ச்சியோடு கூற முடியுமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே அநேக அபூர்வமான ஆச்சரியமான காரியங்களை பேதுரு நமக்கு சொல்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். ஆம், நாம் அவருக்கு சொந்தமான ஜனம். அவர் நமக்கு சொந்தமானவர், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்கிறார். அதாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம். நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்பொழுது அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே இரண்டு தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று இஸ்ரவேல் தேசம், மற்றொன்று திருச்சபை. சபையையும் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாக தேசமாக தேவன் அழைக்கிறார். நாம் முன்னரே சிந்தித்தது போல பேதுரு இந்த நிருபத்தை சிதறி இருக்கிற யூத கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு எழுதியிருக்கிறார். ஞாபகத்தில் இருக்கிறதா, இந்த யூதர்கள் ரோம பேரரசு முழுவதிலேயும் அதை தாண்டியும் சிதறி போய் குடியிருந்தார்கள். அவர்களை பார்த்துதான் பேதுரு கூறும் காரியத்தின் சுருக்கம் இது. அருமையானவர்களே, நீங்கள் இப்பொழுது ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் போல உங்களுக்கு தோன்றாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இப்பொழுது இயேசுவினிடத்திலே வந்துவிட்டபடியினால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசமாக எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களோ அவ்வாறே இருக்கிறீர்கள். ராஜ்யத்தின் திறவுகோல் சபையினிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமே இன்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் சபையானது தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவியாய் இருக்கிறது. இந்த கனம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவன் நமக்கு ஒரு பரிசு கேடயத்தை தருவாரானால் அதில் இவ்வாறு பொறிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதுதான் அது. தேவன் இவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை தற்காலிகமாக தள்ளிவிட்டிருக்கிறார். மட்டுமல்ல, தேவன் இப்பொழுது புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும், ஜனங்களிலிருந்தும், பலதரப்பட்ட மொழி பேசுகிறவர்களிலிருந்தும் இந்த ஜனங்களை தெரிந்தெடுத்து அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் யூதர்களிலிருந்தும் புறஜாதியாரிலிருந்தும் வெளியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சபையிலே தேவனோடு புதிய உறவுக்குள்ளாக கொண்டுவரப்படுகிறார்கள். நாம் ஒருவேளை நான் தேவனிடத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆம், இது இருவரின் காரியமும். தேவன் அழைக்கிறார், நாம் வருகிறோம். இதை ஒரு மனிதர் இவ்வாறு விளக்கினார். பரலோகத்தின் வாசலிலே தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் என்று எழுதியிருக்குமாம். அதை பார்த்து ஒருவன் கதவை திறந்து உள்ளே சென்றால் அந்த கதவு மூடியவுடன் அதில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று எழுதியிருக்குமாம். ஆம், ஆவிக்குரிய வாழ்வு அப்படிப்பட்டதுதான். அவருடைய அழைப்பிற்கு செவி சாய்த்து அவரிடத்திலே வந்துவிட்ட யாவரையுமே அவர் தெரிந்து கொண்டு விட்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவரே நமக்கு பொறுப்பாளி. நாம் அவருடையவர்களாக இருப்பதனாலே பொறுப்பு அவருடையது. அவர் நம்மை தெரிந்தெடுத்தது இவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? இரண்டாவதாக, நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம் என்று சொல்கிறார். துவக்கத்திலே தேவன் எல்லா இஸ்ரவேலரையும் தம்முடைய ஆசாரியர்களாக இருக்கும்படித்தான் தெரிந்தெடுத்தார். 1000 வருட அரசாட்சியிலும் இவ்விதமாக பூமியிலே எல்லா இஸ்ரவேலரும் தேவனுக்கு ஆசாரியர்களாக இருப்பார்கள் என்று விசுவாசிக்கலாம். இருந்தபோதிலும் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே தேவன் ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும் அவர்களிலிருந்து பிரித்து ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைய நாட்களிலே பூமியிலே ஒன்றை தவிர வேற எந்த ஒரு ஆசாரியத்துவத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான். இன்று எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்கள்தான். இஸ்ரவேலுக்கு ஆசாரியத்துவம் இருந்தது. இன்று சபையே ஆசாரியத்துவம் உடையதாய் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்திலே கிட்டிச் சேர இயலும். நாம் தெரிந்து கொண்டவர்களாய் இருக்கிறபடியினாலே மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் வர முடியும். ஆகவே விசுவாசிகளான நாம் எல்லாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்று பேதுரு சொல்கிறார். நாம் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். இந்த நிருபத்திலேயே 3 அதிகாரத்திலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்றும் அவருடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் என்றும் பேதுரு சொல்கிறதை பார்க்க முடியும். இது எவ்வளவு இனிமையான காரியம் இல்லையா? 3வதாக, நாம் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் தேசம் தன்னுடைய நடக்கையிலே ஒருபொழுதும் பரிசுத்தமாக இருந்ததில்லை. அதைப்போன்று சபையும் பரிசுத்தமாக இருந்ததில்லை. இஸ்ரவேலின் தோல்வி வெட்ட வெளிச்சம், சபையின் தோல்வியும் திகைக்க வைக்கக்கூடியது. இருந்தபோதிலும் நாம் அவரோடு கொண்டுள்ள உறவிலே பரிசுத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய நீதியாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் முன்ன நிற்பது உங்களுடைய தகுதியினாலே அல்ல, அது கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உண்டான தகுதியினால். நாம் அவருக்குள்ளே பூரணமாக நிற்கிறோம். இதைவிட சிறந்த ஒரு காரியம் இந்த உலகத்திலே உண்டு என நாம் நினைக்க முடியாது. இன்றைய உலகத்திலே புதிய தேசமாக காணப்படுகின்ற இந்த பரிசுத்த ஜாதியின் கூட்டத்திலே ஒருவராக இருப்பது என்ன ஒரு சந்தோஷமான காரியம். அடுத்ததாக நான்காவதாக, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் என்று வசனத்தின் மூலமாய் அறிகிறோம். நாம் அவரை சேர்ந்தவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். தேவன் தமக்கு சொந்தமானவர்களை அழைக்கிறார், அவர் உங்களையும் அழைக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும் பரவாயில்லை, உங்களை தமக்கு சொந்தமானவர்களாகும்படி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியிலும் நீங்கள் சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து அங்கிகளையும் ஆடைகளையும் அணிந்து அல்ல, விசுவாசிகளாக அவருடைய ஆசாரியத்துவத்திலே சேர்ந்து தேவனிடத்திலே கிட்டிச் சேர அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அந்த புதிய தேசத்திலே ஒரு பிரஜையாக வேண்டும் என்று அவர் உங்களை அழைக்கிறார். சங்கீதம் 144:15 என்ன சொல்கிறது? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்கிறது. சங்கீதம் 79:13, அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை எண்டெண்டைக்கும் புகழுவோம் என்று சொல்கிறது. எபிரேயர் 13:12, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலைமைக்கு நீங்கள் வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் அவருடைய பிள்ளைகள் என்னும் கூட்டத்திலே இணைக்கப்படுகிறீர்கள். ராஜரீக ஜனமாயும் ஆசாரிய கூட்டமாயும் உங்களையும் அவர் தெரிந்து கொள்ள ஆவலுள்ளவராயிருக்கிறார். அப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருவோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11.